இன்று நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் கவிதை கனவுகள், விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். கவிதை கனவுகள், தீப்பிழம்புக்கு திருநாள். ஜூலை 31 இச்செவ்வாயன்று இயேசு சபை என்ற துறவு சபையை நிறுவிய புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் திருநாள். இனிகோ என்று அழைக்கப்படும் இந்த புனிதரை பற்றி அருள் பணியாளர் இயேசு கருணா என்பவர் புனைந்துள்ள கவிதை இது.
இனிகோ என்ற சொல்லுக்கு பொருள் நெருப்பு. அந்த தீ பிழம்புக்கு இன்று திருநாள். கடவுளுக்காக காயம்பட்ட வீரர்கள் மத்தியில் காயம்பட்டதால் கடவுளை கண்டவர் இனிகோ. வீரம் வெற்றி என்று பற்றி எரிந்தவருக்கு வெற்றி வந்தது வெற்றிடத்திலிருந்து. காலில் பட்ட குண்டடி கட்டிலில் இவரை பிணைத்தது. மனதில் பட்ட மவுன அடி வெற்றிடத்தில் இவரை பிணைத்தது.
வெறுமையை விரட்ட வாசிக்க விரும்பினார் வீரர்கள் வரலாறு, கிடைத்ததோ புனிதர்கள் வரலாறு. புத்தகம் இவரை வாசிக்கும் வரை வாசித்தார். இவருக்கும் அவருக்கும் புனிதம் சாத்தியம் என்றால் எனக்கு ஏன் இல்லை? புத்தகத்தை மூடிய பின்னும் வாசித்தார் தன் எண்ணங்களை, உறுதி எடுத்தார் புனித வாழ்விற்கு.
வாழ்வின் முதல் வெற்றி வாழ்வை பெற்ற வெற்றி. மருத்துவனின் கத்தி போல் இந்த அனுபவம் வலித்தது, ஆனால் வலி போக்கியது. வலி தீர்ந்த இனிகோவுக்கு வழி தெரிந்தது. பயணம் புறப்பட்டார்.
இனிகோ என்ற நெருப்பு விதைத்ததோ இயேசு சபை என்ற கனவு, திரு அவையின் தீமைகளை திருத்த வந்த நெருப்பு. இந்த நெருப்பை அணைக்க அடுக்கடுக்காய் பல முயற்சிகள். ஊதி அணைப்பதற்கு இனிகோ என்ன மெழுகுதிரியா? அவன் ஆதவன்.
காலில் அடிபட்டதால் தன்னை கண்டவர், அன்றாடம் அடிபடும் மனித முகங்களில் இறைவனை காண, இறைவனின் புகழை காண இன்றும் உலகில் உழைக்கின்றார் இயேசு சபை தோழர்கள் வழியே. இனிகோ என்ற சுடருக்கு அழிவில்லை.
விவிலிய தேடல் திருப்பாடல் 131 பகுதி 3.
எனதருமை அன்புள்ளங்களே, மாமன்னர் அசோகர் ஒருநாள் தன் தேரில் ஏறி நகர்வலம் சென்று கொண்டிருந்தார். அருகிலேயே அவரது தளபதியும் சென்றார். போகும் வழியில் ஒரு முனிவர் எதிரே நடந்து வந்தார். அசோகர் தன் தேரை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று முனிவரின் கால்களில் விழுந்து அவரை வணங்கினார். இதைக் கண்ட தளபதிக்கு கோபம் கொந்தளித்தது. அரண்மனைக்குச் சென்றதும் தளபதி மன்னரிடம், உலகாளும் மாமன்னனாகிய நீங்கள் ஒன்றுமில்லாத ஒரு முனிவரின் காலில் விழுவதா என்று தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். மாமன்னர் அசோகர் தளபதியின் கேள்விக்கு பதிலளிக்காமல் அருகிலிருந்த வீரர்களிடம் புதிரான ஒரு கட்டளை கொடுத்தார். ஒரு ஆட்டுத்தலை, புலித்தலை, மனிதத்தலை ஆகிய மூன்றையும் கொண்டு வரச் சொன்னார். அவர்களும் கொண்டு வந்தனர். அந்த மூன்று தலைகளையும் சந்தைக்கு எடுத்துச் சென்று விற்று வரச் சொன்னார் மன்னர். வீரர்கள் அந்த மூன்று தலைகளையும் சந்தைக்கு எடுத்துச் சென்றனர். ஆட்டுத்தலை உடனடியாக விற்பனை ஆயிற்று. புலித்தலையை வாங்க மக்கள் தயக்கம் காட்டினாலும் வேட்டையாடுவதில் ஆர்வம் கொண்ட ஒருவர் தன் வீட்டில் அலங்காரமாக அதை மாட்டி வைக்க வாங்கிச் சென்றார். மனிதத்தலையைக் கண்டு அனைவரும் அருவறுப்போடு விலகிச் சென்றனர். ஒருவரும் அதை வாங்க முன்வரவில்லை. வீரர்கள் மன்னரிடம் திரும்பி வந்து நடந்ததை கூறினர். அப்போது மன்னர், இம்முறை மனிதத்தலையை இலவசமாக பரிசாக தந்துவிடச் சொன்னார். அப்படியே முயன்றும் வெற்றி பெறாத வீரர்கள் இலவசமாக தந்தாலும் மனிதத்தலையை வாங்க யாரும் முன்வரவில்லை என்பதை மன்னரிடம் கூறினர். நடந்தது அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த தளபதியை பார்த்து, தளபதியே, ஆடு மாடு போன்ற மிருகங்கள் இறந்த பின்னரும் மதிப்பு பெறுகின்றன. மனிதனோ இறந்ததும் ஒரு காசுக்கும் பயனில்லாமல் போகின்றான். ஆனால் உயிரோடு இருக்கும்போது இந்த மனிதன் தன்னைத்தானே எவ்வளவு உயர்வாய் எண்ணுகின்றான். இறந்த பின்னர் நமக்கு மதிப்பில்லை என்பதை புரிந்து கொள்ள நம்மிடம் உயிர் இருக்காது. உயிரோடு இருக்கும்போதே மனிதரின் உண்மை நிலையை உணர்ந்தவர்கள் முற்றும் துறந்த முனிவர்கள். அவர்கள் கால்களில் விழுந்து வணங்குவதில் தவறு என்ன என்று கேட்டார் மாமன்னர் அசோகர். உண்மையை உணர்ந்த தளபதி தலை குனிந்து நின்றார். அன்பு இதயங்களே, மனித வாழ்வின் உண்மை நிலையை சொல்லித்தரும் சிறந்த ஆசிரியர் மரணம். அதுவும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் பல மரணங்களை பார்க்கும் எவருக்கும் மனித வாழ்வின் நிலையாமை பற்றிய உண்மை மிக ஆழமாக புரியும். மாமன்னர் அசோகருக்கு மனித வாழ்வை பற்றிய தெளிவு பிறந்தது போர்க்களத்தில் என்பதை நாம் அறிவோம். கலிங்கத்து போர் நிகழ்ந்தபோது போர்க்களத்தில் கிடந்த பல நூறு வீரர்களின் உயிரற்ற உடல்களையும் அவர்களை இழந்ததால் கதறி அழுது கொண்டிருந்த பெண்களையும் குழந்தைகளையும் கண்டு அசோகர் அறிவொளி பெற்றார் என்பது வரலாறு. போர்க்களத்தில் அசோகர் தனக்குத்தானே பேசிக்கொண்டதாய் சொல்லப்படும் வார்த்தைகள் இவை:
இதுதான் வெற்றி என்றால் தோல்வி என்பது என்ன? வெற்றி எது, தோல்வி எது, நீதி எது, அநீதி எது? இத்தனை உயிர்களை அழித்து, இத்தனை குடும்பங்களை குலைத்து நான் பெற்றது உண்மையிலேயே வெற்றியா? இங்கு அமர்ந்திருக்கும் பிணம் தின்னும் கழுகுகளுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு
என்ற பாணியில் அசோகர் பேசியதாக கூறப்படுகின்றது. அறிவொளி பெற்ற பின்னர் மாமன்னர் அசோகரின் வாழ்வில் உருவான மாற்றங்களையும் வரலாறு நமக்கு விவரிக்கின்றது. அன்பு இதயங்களே, மன்னராக வாழ்ந்த தாவீதும் பல போர்க்களங்களை கண்டவர். இதனால் பல தெளிவுகளையும் பெற்றவர். தான் பெற்ற அந்த அறிவொளியின் ஒரு பகுதியை திருப்பாடல் 131 மூலம் நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்கின்றார். அன்பு இதயங்களே, திருப்பாடல் 131 ஆரம்ப வரிகளான
ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை
என்பதில் கடந்த இரு வாரங்கள் நம் தேடல்களை மேற்கொண்டோம். இன்று இப்பாடலின் அடுத்த வரிகளில் நம் தேடலை தொடர்வோம்.
ஆண்டவரே, என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது, தாய்மடி தவளும் குழந்தை என என் நெஞ்சம் என்னதே அமைதியாய் உள்ளது.
குழந்தை மனம் வேண்டும் இறைவா, குழந்தை மனம் வேண்டும், குழந்தை மனம் வேண்டும் இறைவா, குழந்தை மனம் வேண்டும்.
அன்பு இதயங்களே, உண்மையான பணிவுடன் வாழும் உள்ளத்தில் நிறைவது அற்புதமான அமைதி. அந்த அமைதி எப்படிப்பட்ட அமைதி என்பதை அழகான ஓர் உருவகத்துடன் விளக்குகின்றார் தாவீது. தாய்மடி தவளும் குழந்தையென தன் நெஞ்சம் அமைதி கொண்டுள்ளதாக கூறுகின்றார். ஒரு சில விவிலிய மொழிபெயர்ப்புகளில் இந்த உருவகம் இன்னும் சற்று ஆழமாக கூறப்பட்டுள்ளது. பால்குடி மறந்து தாய்மடி தவளும் குழந்தையென என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது என்று அந்த மொழிபெயர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. அன்பு இதயங்களே, தாய்ப்பால் அருந்தும் ஒரு குழந்தையை அப்பழக்கத்திலிருந்து மாற்றி மற்ற உணவு வகைகளுக்கு பழக்கப்படுத்துவது குழந்தையின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய கட்டம். இந்த மாற்றம், இந்த வளர்ச்சி எளிதில் நிகழ்ந்து விடாது. இது நிகழும்போது குழந்தையிடம் பலத்த எதிர்ப்பு நிகழும். குழந்தை கதறி அழும். இதுவரை தான் அனுபவித்த சுகத்தை மறந்துவிட்டு புதியதொரு சூழலுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது குழந்தைக்கு பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கும். இருப்பினும் குழந்தை வளர வேண்டுமென்றால் கடினமான இந்த வழியில் சென்றே ஆக வேண்டும். அன்பு இதயங்களே, பால்குடி மறந்து தாய்மடி தவளும் குழந்தை என்ற இந்த உருவகத்தின் மூலம் தன் வாழ்வை பற்றி தாவீது கூறுவதை புரிந்து கொள்ள 4 கேள்விகளை எழுப்பலாம். யார் இந்த குழந்தை என்பது முதல் கேள்வி. தாவீதின் மனம், ஆன்மா இவைகளே அந்த குழந்தை. 2, இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தந்தது யார், அதாவது தாவீது இதுவரை அனுபவித்து வந்த சுகங்களை தந்தது யார். பொது வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தந்த புகழ், பெருமை, மக்களின் கரவொலி போன்றவை இந்த குழந்தை பெற்ற தாய்ப்பால். 3 கேள்வி, தாய்ப்பாலை மறக்கச் செய்தது யார். கடவுள். எனவேதான் தாவீது கடவுளை அழைத்து இந்த பாடலை பாடியுள்ளார். தான் இதுவரை சுகம் கண்டு வந்த புகழ், மதிப்பு, முதலிடம் என்ற தாய்ப்பாலை மறந்து வேறு உணவை தேடுவதாக கூறுகின்றார் தாவீது. அவர் தேடும் மற்ற உணவு வகைகள் என்ன என்பதே 4 முக்கியமான கேள்வி. தாய்ப்பால் நிறுத்தப்பட்டதும் அங்கு உருவாகும் வெற்றிடத்தை அப்படியே விட்டுவிட்டால் குழந்தையின் நலனுக்கும் பெரும் ஆபத்தாக முடியும். தாய்ப்பாலுக்கு பதிலாக குழந்தையின் வளர்ச்சிக்காக மற்ற உணவுப் பொருட்கள் தரப்படுவது போல தன்னுடைய புகழ்மிக்க வாழ்விலிருந்து தன்னையே விலக்கிக் கொள்ளும் தாவீது பணிவு, மன நிறைவு, அமைதி என்ற உணவு வகைகளால் தன் பசியை தீர்த்து கொள்கின்றார். அன்பு இதயங்களே, இந்த உருவகத்தில் கூடுதலான அழகு ஒன்று புலப்படுகின்றது. தாய்ப்பால் மறுக்கப்பட்ட பின்னரும் அதே தாய்மடியில் தான் அமைதி காண்பதாக திருப்பாடல் ஆசிரியர் கூறியுள்ளது மிக ஆழமான ஓர் உருவகம். அதாவது, தான் இதுவரை அனுபவித்து வந்த அரச வாழ்வு என்ற தாய்மடி தனக்கு தந்த புகழ் பெருமை என்ற தாய்ப்பாலை மறந்துவிட்டு துறந்துவிட்டு அதே அரச வாழ்வு என்ற தாய்மடியில் பணிவு அமைதி என்ற மற்ற உணவு வகைகளை தான் அடைந்துள்ளதாக தாவீது சொல்கின்றார். பால்குடி மறந்து தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது என்ற வார்த்தைகளின் முழு அழகு இதுதான் நண்பர்களே.
எளிய உள்ளம் படைத்த நாமும் பேறு பெற்றவரே, இறையரசு என்றும் ஏழைகள் நமக்கே பேறு பெற்றோமே.
எனதருமை அன்புள்ளங்களே, தன்னுடைய அரச நிலையில் வெளிப்படையாக எவ்வித மாற்றமும் இல்லாத போதும் அந்த நிலையில் இருந்தபடியே பணிவோடு வாழ்வதற்கு மிக உயர்ந்த மனப்பக்குவம் உருவாக வேண்டும். இந்த பக்குவத்தை தான் கற்றுக்கொண்டதாக தாவீது இந்த வரியிலும் இந்த திருப்பாடலிலும் கூறியுள்ளார். இந்த பக்குவத்தை மாமன்னர் அசோகரும் பெற்றார் என்பதை வரலாறு நமக்கு சொல்கின்றது. இதே உயர்ந்த மனப்பக்குவத்தோடு வாழ்ந்தவர்கள் இஸ்ரேல் மக்களின் மிகப்பெரும் தலைவர் மோசே, இயேசுவின் முன்னோடி என்ற புகழ்பெற்ற திருமுழுக்கு யோவான், இன்னும் பல கோடி புனிதர்கள். இந்த மாமனிதர்கள் அனைவருக்கும் உந்து சக்தியாக இருந்தவர் இயேசு. அவர் உயர்ந்ததொரு நிலையில் இருந்தாலும் எவ்விதம் பணிந்தார் என்பதை விளக்கும் புனித பவுல் அடியாரின் அழகான வார்த்தைகள் நம்முடைய இன்றைய சிந்தனைகளை நிறைவு செய்யட்டும்.
புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 2. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கை இடும்.
மன்னக வாழ்வின் மாண்பினை காத்திட குழந்தை மனம் வேண்டும். விண்ணக வாழ்வை மதில் கண்டிட குழந்தை மனம் வேண்டும். வான் புகழ் இயேசுவின் நல்லாசி பெற்றிட குழந்தை மனம் வேண்டும். வானகரசின் திறவு போலடைந்திட குழந்தை மனம் வேண்டும். குழந்தை மனம் வேண்டும் இறைவா, குழந்தை மனம் வேண்டும்.
இன்றைய விவிலியத் தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.